நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டிருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இந்தியா இஸ் எ யங் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். அதாவது இங்க இருக்கிற மக்கள் தொகையில பாதி பேர் வந்து இளைஞர்கள். நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் பொறியியல் மாணவர்கள் வெளியே வர்றாங்க. 500 சதம் பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. கலையறிவியல் கல்லூரிகளை மிஞ்சுற அளவுக்கு பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இதுல எத்தனை பேர் வந்து வேலை பார்க்கும் திறனோட வெளியே வர்றாங்க? வெறும் பட்டப்படிப்பு மட்டும் அவங்களுக்கு போதுமா அப்படின்னு பாக்கும்போது அது ஒரு கேள்விக்குறியதான். மனித வளத்துறைன்னு ஒவ்வொரு கல்லூரியிலயும் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பக்கம் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரு பக்கம் இருக்குது. போட்டித் தேர்வுக்கு எடுக்கும் போது அவங்களால சரியா பேச முடியறது இல்ல. ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு நேர்முக தேர்வை வந்து இவங்களால எதிர்கொள்ள முடியறது இல்ல. 4 வருஷம் படிக்கிறாங்க, 3 வருஷம், 5 வருஷம் எல்லாம் படிக்கிறாங்க. ஆனா வெளியே வரும்போது நிறைய தயக்கங்கள் வந்து அவங்க கிட்ட இருக்குது. அகடமிக்கா வந்து அவங்க ஒரு நல்ல மாணவரா வரலாம், ஆனா சமுதாயத்துல தன்னை நிறுத்தி கொள்ற அளவுக்கு துணிவும் மனப்பக்குவமும் வேணும். அது வந்து ஏன் வந்து கல்லூரிகள் தர்றது இல்லை அப்படிங்கறதுதான் கல்வியலாளர்களோட கேள்வியா இருந்துட்டு இருக்குது. இப்ப திருமதி புனிதா ஸ்ரீதர் அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. நிறைய கல்லூரிகள்ல போய் அவங்க இந்த மென்கலை பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கலாம். வணக்கம் மேடம்.
வணக்கம். அதாவது இன்னைக்கு ஸ்கூல் லெவல்ல இருந்தே குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிருது. அதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு எந்த குழந்தையும் கூப்பிட்டு நீ என்ன ஆக போற அப்படின்னு சொன்னா, ஜென்ரலா ஒரு குழந்தை நான் டாக்டர் ஆக போறேன், நான் இன்ஜினியர் ஆக போறேன் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு குழந்தைங்க நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய துறையை பத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நாம இன்னும் கடிவாளம் போட்ட மாதிரியே பேரண்ட்ஸ் என்ன சொல்றோம், தொழில் முறை கல்விக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து 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 சம்பாதிக்கிற மெஷினாவே அந்த குழந்தைங்களை பாத்துக்கிட்டே இருந்ததுனால அந்த குழந்தைங்க தனக்குள்ள திறமைய வெளியில தெரியாமையே அகாடமிக்ஸ பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தைங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே படிச்சிடுறாங்க, படிச்சத பேப்பர்ல எழுதிடுறாங்க, மார்க்கும் வாங்கிடுறாங்க. இது வந்து ஸ்கூல் லெவல் வரைக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்ல. காலேஜ் லெவல் வரும்போது காலேஜ் படிப்பு, அதாவது நிறைய குழந்தைங்கள இது இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நல்லா ஓரளவுக்கு ட்ரெயின்டா இருக்கிற குழந்தைங்க, இல்லைன்னா உள்ளுக்குள்ளார அந்த டெவலப்மெண்ட் இருக்கிற குழந்தைங்க 100க்கு 10 பேர் வெளியில வந்துடுறாங்க. ஆனா எல்லா குழந்தைக்குள்ளாரையும் ஒரு டேலண்ட் இருக்கு. அதாவது இந்த டேலண்ட் இல்லைன்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கு. எல்லா குழந்தையும் தன்னைய செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னாக்க இந்த துறையில சீக்கிரமா வெளியில வந்துட முடியும். மேடம் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு இத்தனை பேர் படிச்சுட்டு வெளியில வர்றாங்க, அத்தனை பேத்துக்கும் வேலை கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா, குறுகிய வட்டம், அதாவது இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது அவனால இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியல, ஐ டு ஐ ஃபேஸ் பண்ணி ஆன்சர் பண்ண முடியல. இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது இன்டர்வியூ பண்ணப்படுறக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்ல யாருமே பாக்குறது இல்ல. வேற இந்த குழந்தைங்க வெளியில இருந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போதே பயங்கர ஸ்ட்ரெஸ் இல்ல, எல்லா க்வெஸ்சனுக்கு ஆன்சர் தெரிஞ்சு அந்த குழந்தை உள்ள போய் உட்காரும். அவங்க கேக்குறது சிம்பிளான க்வெஸ்சனா தான் இருக்கும், ஆனா அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்களுக்குள்ளார இருக்கிற பயம், வெளியில கூச்ச சுபாவம், அவங்களோட ஐய ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பயம் பதற்றம், இதெல்லாம் வந்து காலேஜ் லெவல்லன்னு வரும்போது HR அப்படின்னு தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஆனா எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்குதுங்கிறது தெரியல. பொறியியல் கல்லூரிகளிலும் சரி, கலை அறிவியல் கல்லூரிகளிலும் சரி, அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு உள்ளுக்குள்ளார வாரம் பூரா நீங்க சப்ஜெக்ட் சொல்லி கொடுங்க, வாரத்துல ஒரு நாள் இதற்கான பயிற்சி கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்க வந்து இப்படி வந்து எங்க குழந்தைங்க இதுல லேக் ஆகுறாங்க, எங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கும்போது நாங்க சொல்லி தரத்துக்கு தயாரா இருக்கிறோம். ஒரு காலேஜுக்கு நீட் அனாலிசிஸ் தான், ஒரு குழந்தைங்க வந்து இந்த செட் ஆஃப் குழந்தைங்க இதுல லேகிங்கா இருக்கிறாங்க அப்படின்னா, வி வில் சஜஸ்ட் இந்த மாதிரி ஆரம்பிச்சு இந்த கோர்ஸ்ல முடிச்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜஸ் ஆர் என்ரோல் இந்த மாதிரி எங்களை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இயர் வராங்கன்னா ஓரியன்டேஷன் கொடுப்போம். ஸ்கூல் லெவல்ல இருந்து காலேஜ் லெவலுக்கு வரும்போது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். நிறைய ரூரல் பேக்ரவுண்ட் குழந்தைங்க, எல்லாம் அர்பன் பேக்ரவுண்ட் எல்லாம் ஒட்டுக்கா வருவாங்க. நிறைய குழந்தைங்க மிங்கிள் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓரியன்டேஷன் கொடுத்து அவங்களுக்குள்ளாரியே அவங்கள பழக வச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அப்படின்னு வரும்போது இஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அதாவது எந்த குழந்தையினாலையும் பப்ளிக்க ஃபேஸ் பண்ணி இஃபெக்டிவா பேச வைக்கிறது தான் அதோட கான்செப்ட். அதாவது ஒரு உரைநடையாவே பேசணும், இவங்க வந்து இப்படி ஆரம்பிச்சு எதுகை மோனையோடயே பேசணும் அப்படிங்கிற பேச்சையெல்லாம் தாண்டி நாம ரொம்ப நாள் ஆச்சு. ஒருவன் அதாவது தான் சொல்ல வர கருத்தை எவ்வளவு எஃபெக்டிவா சொல்லலாம், உன்னோட லோக்கல் பாஷையில கூட சொல்லலாம், பட் அந்த மைக்க புடிச்சு பேசும்போது உங்களுக்கு தங்கு தடை இருக்க கூடாது, நீ சொல்ல வர கருத்து தெளிவா வெளியில வரணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் நாங்க அப்ரோச் பண்ணுவோம். ஒவ்வொரு குழந்தையும் கிண்டர் பண்ணி விட்டா போதும், அவங்களுக்குள்ள அபரிமிதமான திறமைகள் ஒளிஞ்சிருக்கு. வெளிக்கொண்டார தெரியல, வெறும் அகாடமிக்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு 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 பண்ணுன்னு காலங்காலமா சொன்னா அந்த குழந்தை இந்த சப்ஜெக்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்துல பின்தங்கிடுறாங்க. எங்களோட ஒர்க்கே என்னன்னா உனக்குள்ளார இருக்கிற ஒரு புதஞ்சிருக்கிற ஒரு ஆர்ட் வெளியில வரணும். விக்க தெரியலன்னா நீ என்ன அழகா ப்ராடக்ட் செஞ்சும் பிரயோஜனம் இல்லையே. உன்னோட விஷயத்த உனக்கு விக்க தெரியணும், இதுதானே முதல் கான்செப்ட். சொல்ல தெரியணும் நீ பண்ணிருக்கிற விஷயம், நீ எந்த விதத்துல இதை விட இது எது பெட்டரு, என்னோட விஷயத்துல இது ஜாஸ்தி இருக்குதுன்னு உனக்கு சொல்ல தெரிஞ்சிட்டாவே நீ சிறந்த விற்பனையாளன். ஸோ உன்னோட ப்ராடக்ட் ரீச் ஆயிரும்னு அர்த்தம். இன்னைக்கு மார்க்கெட் ஸ்கில்லு அப்படின்னு தனியாக டெவலப் ஆகிட்டு இருக்குது. அங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு செல் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி. அந்த ஸ்கூல் லெவல்லேருந்தே வளர்த்துக்கிட்டோம்னா உன்னை நீ விற்க தெரியணும். ஃபர்ஸ்ட் உனக்கிட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு சொல்ல தெரியணும், எனக்கு இதெல்லாம் தெரியுதுன்னு சொல்ல தெரியணும். எத்தனை பேருக்கு அந்த இது இருக்கு, முன்னாடி போகிறவன் டீம் லீடர் ஆயிடுறான், பின்னாடி இருக்கிறவன் அவனுக்கு சலாம் போட்டுட்டு இருக்கான், அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் நல்ல டேலண்ட் இருக்கு, வெளிக்கொண்டாந்தாங்கன்னா இதுல பெரிய லெவல்ல வரலாம். இன்டர்வியூ அப்படிங்கறது கண்கட்டி வித்த மாதிரி தான், அந்த போயிட்டு வர அந்த அஞ்சு நிமிஷம் நாம எப்படி நம்மள அழகா பிரசன்ட் பண்ணிக்கிறோமோ அதுலதான் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சவங்களை யாருமே வேலைக்கு எடுக்கிறதே கிடையாது. ஒரு விஷயத்த அன்லேர்ன் பண்ணிட்டு லேர்ன் பண்றதுதான் இதுக்கான சீக்ரெட்.
அழகா சொன்னீங்க, தன்னை விக்க தெரிஞ்ச ஒருத்தராலதான் சமுதாயத்தை எதிர்கொள்ள முடியும். அது வந்து விளைபொருளா இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி. இப்ப நீங்க சொன்னீங்களே ஒருத்தர் வந்து தூண்டுகோலா இருக்கணும்ட்டு, ராமாயண மகாபாரத இதிகாச காலங்களே அதை நம்ம கேள்விப்படுறோம். அனுமரோட ஆற்றல வந்து ஸ்ரீராமன் எடுத்து சொன்னாராம், உன்னால அந்த மலையை தாண்ட முடியும், இலங்கைக்கு போக முடியும்ட்டு. அவ்வளவு பெரிய பலசாலியான அனுமரை வந்து அவரோட ஒளிஞ்சிட்டு இருந்த ஆற்றல ஸ்ரீராமர் வெளிக்கொண்டு வந்ததாக நம்ம கதைகள்ல படிக்கிறோம். சரிங்க மேடம், இப்ப வந்து காலேஜஸ் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாக்கும்போது நம்மளுடைய பள்ளி திட்டம் எப்படி இருக்குதுன்னா, அந்த குழந்தைகளை வந்து மார்க் எடுக்க வைக்கிற ஒரு கருவியா தான் செயல்படுது. நீ இவ்வளவு மார்க் எடுத்தாதான் நீ இந்த துறைக்கு நுழைய முடியும் அப்படின்னு தான் நம்ம பாடத்திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த மாற்றம் வந்து பள்ளிகள்ல இருந்தே கொண்டுட்டு வரணும் இல்லைங்களா, அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பெற்றோர்களோட வற்புறுத்தலாலதான் நிறைய குழந்தைகள் நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்ட்டு ஒரு கட்டாயத்தின் பேர்லதான் அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில குழந்தைகள் அதை திரும்பவே தன்னுடைய விருப்ப பாடமாக எடுத்து நல்லா படிச்சு முன்னுக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறேன், அதாவது மார்க் எடுக்கிற மையமா தான் இதெல்லாம் செயல்படுது பள்ளிகள், கல்லூரிகளுக்கு நுழையும் போதும் பெற்றோர்களோட வற்புறுத்தலால நுழைக்கப்படுகிறார்கள், எங்க இந்த மாற்றம் ஏற்படணும்?
குழந்தைங்க தெளிவா இருக்காங்க, இதுல வந்து மாற்றம் தேவைப்படுறது நம்ம, அதாவது பெற்றோர்கள் கிட்டதான் மாற்றம் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா ஒரு குழந்தை தான் வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து காலேஜ் லெவலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும்போது எனக்கு இந்த துறையில நாட்டம் இருக்குது, நான் இதுல போனேன்னா நான் நல்லா வருவேன்னு பேசிக்கலா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டபர்னா இருக்கிறாங்க. குழப்பாம இருந்தோம்னா பாதி உதவி நாம அவங்களுக்கு செஞ்ச மாதிரி. இன்னும் வந்து வேற ஏதாவது நீங்க உங்க லெவல்ல சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா குழந்தைய உட்கார வச்சு பேசுங்க. கண்ணா நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற, உனக்கு எந்த ஃபீல்டுல போனா ஒர்க் அவுட் ஆகும்னு நீ நினைக்கிற அப்படின்னு. அந்த காலத்துல எங்க அப்பா ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவார், பிடிச்ச காலேஜ்ல பிடிக்காத சப்ஜெக்ட் படிக்கிறத விட பிடிக்காத காலேஜ்ல பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கிறது எவ்வளவு மேல். அத பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க, இந்த காலேஜ்ல என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதை எடுத்துட்டு செட்டில் ஆயிக்கோ அப்படிங்கிற வற்புறுத்தலுக்கு இணங்கி படிச்ச காலகட்டம் வேற. இன்னைக்கு அப்படி இல்லை, நம்மளுக்கு திறமை இருந்ததுன்னா எந்த ஊருக்கு வேணாலும் போய் படிக்கலாம், பெண் குழந்தைங்களும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம எங்க வேணாலும் போய் படிக்கலாங்கிற சுதந்திரத்தை பேரண்ட்ஸ் முதல்ல கொடுங்க. குழந்தைங்களை உட்கார வச்சு பேசுங்க, உனக்கு எந்த துறை வருமோ, படிப்பு மட்டும்தான் இல்ல, படிச்சுட்டு சாப்ட்வேர் சாப்ட்வேர்னு சொல்லிட்டு இருக்கோம், அதாவது நான் எந்த துறையும் குறையா சொல்ல விரும்பல, அப்படி உட்கார்ந்துட்டு லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்களை காட்டிலும் அவங்க வந்து ஃபுல் டைம் அவங்கள வந்து எங்கேஜ் பண்ணிக்கிறத காட்டிலும் மாதத்துல ரெண்டே சிட்டிங் உட்காந்து அந்த சம்பளத்தை வாங்கிட்டு போறவங்க ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. இன்னைக்கு டேலண்ட்டை வந்து எம்பசைஸ் பண்ற ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு பெரிய ஹைலைட் ஆகியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கள சின்ன லெவல்ல இருந்தே அந்த குழந்தைக்குள்ள ஒரு பேஷன் இருக்குது, அதுக்கான ஒரு எக்ஸ்போஷர் ஒரு இடத்துல கிடைக்கும் போது பேரண்ட்ஸே இன்னைக்கு அகாடமிக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஸ்கூல்ல பர்மிஷனை வாங்கிட்டு 10th 12th இருக்கிற குழந்தைங்க எல்லாம் ஏன்டா நீ 10th படிச்சுட்டு இருக்கிற உன்னால இது கான்சென்ட்ரேட் பண்ண முடியுதான்னு கேக்குறாங்க. ஸ்கூல் சப்போர்ட் பண்ணுது, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு வேற என்ன வேணும், இந்த எக்ஸ்போஷர் இந்த வருஷத்தை விட்டா இந்த வருஷத்துக்கு அப்புறம் நான் இன்னும் 3 வருஷம் காத்திருக்க வேணும் இந்த மேடைக்கு. ஸோ நான் இந்த 12th படிச்சுட்டு இருந்தா என்ன, ஸ்கூல் எனக்கு ரெடியா இருக்கு சப்போர்ட் பண்ண. ஸோ ஸ்கூல்ஸ் ஆர் ஆல்சோ ரெடி, பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ரெடி. அதாவது எக்ஸ்போஷருங்கிறது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எக்ஸ்போஷர். ஸோ ஜேர்னலிசம் ஆகட்டும், விஷுவல் கம்யூனிகேஷன் ஆகட்டும், பெண்களுக்கு தடையாக இருந்த நிறைய இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இன்னைக்கு குழந்தைங்க நிறைய வெளியில வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் தடையாக இல்லாம இருந்துட்டாவே அது ஒரு பெரிய சப்போர்ட்னு தான் நான் சொல்லுவேன் மேடம். பேரண்ட்ஸ் லெவல்ல இருந்துதான் இந்த மாற்றம் ஆரம்பிக்கணும்.
அதே மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லயும் லாங்குவேஜ் லேப் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, இவங்களுடைய ஆங்கில புலமையை வளர்க்கறதுக்கு. நம்ம வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் சில இடங்கள்ல ஆங்கிலம் வந்து அவசியமானதாக ஒன்றாக தான் இருக்குது. இந்த நிறைய கார்பரேட்ஸ் உள்ள வந்துட்டாங்க, அதுக்கு நமக்கு அந்நிய மொழியான ஆங்கிலம் கண்டிப்பா தேவைப்படுது. இப்ப உள்ள மாணவர்கள்கிட்ட இந்த ஆங்கில திறமை எப்படி இருக்குது? நீங்க போய் பயிற்சி கொடுக்கற கல்லூரிகள்ல மாணவர்கள் எங்க பின்தங்கி இருக்கிறாங்க?
கிராமப்புறங்கள்ல இருந்து படிச்சுட்டு வர மாணவர்கள் அந்த 5 பாடத்தையும் தமிழ்ல படிச்சுட்டு வருவாங்க, ஒரே ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷ். அவங்க அவங்க கிட்ட கேட்டாவே அந்த இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணிட்டா பெரிய விஷயம் மேடம்னு தான் சொல்லுவாங்க. ரூரல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர குழந்தைங்க கிட்ட அந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஆரம்ப கட்டத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவங்கள வந்து வெளியில வந்து ஹாய் ஹலோ சொல்ல வைக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய பாடாகத்தான் இருக்கும். ஆனா அவங்கள நாம எப்படி அணுகணும் அப்படின்னு சொன்னாக்க, ஆங்கிலம்ங்கிறது அந்நிய மொழி, நம்ம மொழிய தெரியலன்னா தான் நாம வெக்கப்படணும். நம்ம மொழியில அடிச்சா ஐயோ அம்மான்னு கத்த தெரியும்ல, அதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லையில. சோ அந்நிய மொழிய தப்பா பேசுறது ஒரு பெரிய தவறு இல்லைங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு உணர்த்தினம்னாவே அந்த குழந்தை தன்னாலவே பேச ஆரம்பிச்சிருவான். எதுக்காக இன்னொரு மொழியை பேசுறதுக்கு பயந்துக்கிறாங்க? நான் தப்பா பேசிட்டா இன்னொருத்தன் சிரிப்பான், அவ்வளவுதானே. அந்த சிரிக்கிறவனை புடிச்சு மறுபடி நிக்க வச்சா அவனும் தப்பா தான் பேச போறான். எல்லாருக்கும் எல்லா மொழியும் சரளமா தெரியணுங்கிறது கிடையாது, கிராமர் மிஸ்டேக் இல்லாம பேசணுங்கிறதே கிடையாது. நம்ம பெரிய சயின்டிஸ்ட், உலக அளவுல அவர் எல்லாத்தோட பார்வையும் தம் பக்கம் திருப்பின அப்துல் கலாம், சாதாரண முனிசிபல் ஸ்கூல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் லெவல் பை லெவல்ல முன்னுக்கு வந்தவர் தான். அவரோட ஸ்பீச்சை கேட்டு பாருங்க, அட்டகாசமா இருக்கும், அழகா. ஆனா என்ன கன்வே பண்ண வரோ அழகா கன்வே பண்ணுவாரு. ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் அவரு, ஒரு சின்ன விஷயம் தப்பா சொன்னா கூட தப்பா போய் ரீச் ஆக வேண்டிய ஒரு துறை அவருது. ஆனா அழகா பேசுவாரு, ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ கையாண்டாரு. அதாவது ஒரு மொழிய பேச பேசத்தான் வளர்த்துக்க முடியும், எந்த ஒரு மொழியும் கற்று தெரியறதுனால அதுல புலமை வாய்ந்தவங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நிறைய அடிஷனல் லாங்குவேஜஸ் எல்லாம் வந்துருச்சு, பிரெஞ்சு கத்துக்கிறேங்கிறான், ஜெர்மனி கத்துக்கிறேங்கிறான், எல்லாம் 8 லெவல்ல நின்னு போயிருது. அதுக்கான ஒரு சர்டிபிகேட் கிடைச்சோடனே ஐயோ நான் இதை முடிச்சுட்டேன் அப்படிங்கிற சாட்டிஸ்பேக்ஷன்ல இருந்துடுறாங்க. ஆனா அந்த மொழியை பேச பேசத்தான் வரும். ஆங்கிலமும் அப்படித்தான், தப்பா பேசுங்க அப்படித்தான் சரியா பேச முடியும். தப்பு தப்பா பேசுங்க, அது தப்பே கிடையாது. கிராமர் மிஸ்டேக் இல்லாம பேச முடியும்னா ஒருத்தனால ஒரே நாள்ல பேச முடியாது. தப்பா பேசுங்க, அப்பதான் அதை கரெக்ட் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். கரெக்ட் பண்ணோம்னா அழகா பேச வார்த்தைகளின் கோர்வை சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு மொழிய பேசுனா மட்டுமே அதுல புலமை வரும் அப்படிங்கறது என்னோட கருத்து. தப்பா பேசினாலும் பரவாயில்ல, தமிழ தப்பா பேசினா தான் நான் திட்டுவேன். இன்னொரு மொழிய தப்பா பேசுறது ஒன்னும் தவறு கிடையாது. சோ இந்த மாதிரி அந்த குழந்தைங்களை ஊக்குவிக்கிறப்போ குழந்தைங்க தன்னாக, எங்களோட ஒர்க் ஷாப் அட்டன் பண்ற குழந்தைங்க 3வது நாள் அட் தி எண்ட் ஆஃப் தி 3rd day ப்ரோக்ராம் ஓரளவுக்கு ஒரு சென்டென்ஸ ஃப்ரேம் பண்ணி பேசுற அளவுக்கு நாலேஜ எங்களால கொண்டு வர முடியும்.
சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா, ஒரு மொழியை வந்து பேச பேசதான் அதோட புலமையை வந்து வளர்த்துக்க முடியும். சொன்ன மாதிரி அந்நிய மொழியில வந்து நம்ம தப்பு விட்டுட்டோம் அப்படிங்கறதுல வந்து நம்ம வெட்கப்பட அவசியம் இல்லை. இப்போ மாணவர்கள் வந்து அவங்களுடைய சமுதாயத்தை பார்க்கக்கூடிய திறன் எப்படி இருக்குது? அதாவது கூச்சஸ்பாவம் சில பேர்கிட்ட நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு நேர்முகத்துக்கு போனா அங்க உள்ளவங்கள வந்து கண்ணுக்கு கண் பார்த்து தான் பேசணும். எனக்கு தெரியுங்கிறத எனக்கு சொல்ல தெரியும், எனக்கு தெரியல அப்படிங்கறதையும் அவனுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்க வேணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நிறைய நேர்முக தேர்வுல 10 கேள்வி கேட்டா 10 கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும், சொன்னாதான் நம்ம வந்து செலக்ட் ஆகும் அப்படிங்கிற மனப்பான்மை நிறைய மாணவர்கள்கிட்ட இருக்குது. ஓவர் கான்பிடன்ஸ்னு ஒன்று இருக்குது, மிதமிஞ்சிய வந்து தன்னம்பிக்கை, அதுவும் கூட வழுக்கி விழுறதுக்கு வாய்ப்புகளா இருக்குது.
அதாவது நேர்முக தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்னைய கேட்டா, உங்களை நீங்க க்ரூம் பண்ணிக்கிட்டாவே போதும், ஹவ் யூ பிரசன்ட் யுவர் செல்ஃப். முதல்ல வந்து நான் இப்படி, என்னோட பயோடேட்டா இப்படி, நீ படிச்ச குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கறதையே நீ எப்படி சொல்றேங்கிற விதத்துல தான் உங்களை ஜட்ஜ் பண்ண போறாங்க. நீங்க வந்து சப்ஜெக்ட் நாலேஜ் இவ்வளோ இருக்கணும், நீ கேட்டு வந்த வேலைக்கு இவ்வளோ குவாலிஃபைடா இருக்கணும் அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க உங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. என்ன விட இவன் ஓவர் குவாலிஃபைடா இருக்கிறான், ரொம்ப ஜாஸ்தியா பேசுறான் அப்படின்னு சொன்னா அந்த இன்டர்வியூ லெவல்லே கட் பண்ணி விட்டுருவாங்க. இன்னைக்கு வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றது ஒரு ஸ்கில் தான். நேர்முக தேர்வு அப்படின்னாவே என்னன்னா ஐ கான்டாக்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். நிறைய பேத்துக்கு அதுதான் தெரியல, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவங்க கிட்ட ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். எனக்கு இது தெரியலையா தெரியலன்னு அட்டகாசமா ஒத்துக்க தெரியணும். அந்த கர்வமே உங்களை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார் வைக்கும். எனக்கு இது தெரியும் சொல்லிட்டு தெரியாத விஷயத்த தெரியும்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்த நேர்மையா ஒத்துக்கிற ஒரு திறமையான ஒரு கேண்டிடேட்டை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. சோ நேர்முக தேர்வை நோக்கியே சில கல்லூரிகள் ஃபோக்கஸ் பண்றாங்க, இப்படி இப்படி அட்டன் பண்ணணும், இந்தந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணா நீ குவாலிஃபை ஆகலாம், இப்படி பண்ணா ரிஜெக்ட் ஆக, அதுவே ஸ்ட்ரெஸ் ஆயிருது குழந்தைங்களுக்கு. சோ உங்களை நீங்க எவ்வளவு அழகா பிரசன்ட் பண்ணிக்கிறீங்க, த வே யூ ட்ரெஸ், த வே யூ ஸ்பீக், அந்த ஐ கான்டாக்ட், உங்களோட பிரசன்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கு, நீங்க எப்படி போல்டா ஃபேஸ் பண்றீங்கிறத வச்சுதான் உங்களை செலக்ட் பண்றாங்களே ஒழிய உங்களோட திறமைக்கான வாய்ப்பு 25% கொடுப்பாங்க, அவ்வளவுதான்.
மாணவர்கள் தங்களோட திறமைகளை தகுதிகளை வளர்க்கறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள்?
இப்போ ஒரு மாணவன் தன்னைய தானே வளர்த்துக்கிறதுக்கு பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மள சுத்தி நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்குது, நான் என்னைக்குமே தயார், அதாவது என் மூளை ஸ்டோர் பண்றதுக்கு தயாரா இருக்குங்கிற மனநிலை எல்லா நேரத்திலயும் இருந்தா போதும். ஒரு இடத்துக்கே டிராவல் பண்றோம், ஒரு 2 மணி நேரம் ஆகுது, அது என்ன காதுல வந்து நம்ம ஹெட்போனை மாட்டிட்டு நாம என்ன பர்பஸ்க்காக டிராவல் பண்றோங்கிறதையே மறந்து வேற உலகத்துக்குள்ளார போறீங்க. ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி டூரு அப்படின்னு சொல்றோம், அங்க டுவர்ட்ஸ் நேச்சர்னு சொல்றோம், எத்தனை பேரு இயற்கையோட அந்த சத்தங்களை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற சூழ்நிலையை அனுபவிச்சுட்டு போறீங்க? இல்ல காதுல ஹெட்போனை மாட்டிக்கிறீங்க, சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு நடந்து அந்த இடத்துக்கு ஏன் வந்தோங்கிற பிரயோஜனம் இல்லாம பண்றீங்க. இந்த விஷயத்தையெல்லாம் சீக்கிரமாவே உணர ஆரம்பிச்சிட்டோம்னாவே அதுக்கு நிறைய ரிசல்ட் இருக்குதுன்னு நான் சொல்வேன். என்னன்னா, நாம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்த சுத்தி கவனிக்க ஆரம்பிங்க. எங்களை மாதிரி ட்ரெயினரை பெரிய லெவல்ல கொண்டு போய் விட்ட விஷயமும் இதுதான். நாம என்ன பண்றோமோ அந்த இடத்துல 100% இருக்கணும். ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், சுத்திலயும் சுத்தி பார்த்துட்டே வாங்க. நாளைக்கு திரும்பி அந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இவ்வளவு கிலோமீட்டருங்கறத நம்மளால சொல்ல முடியும், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறப்போ இந்த போர்டு இருந்ததுன்னு நம்மளால சொல்ல முடியும், இந்த இடத்துல ஒரு கடை இருந்ததுங்கறத நம்ம ஈஸியா லொகேட் பண்ண முடியும். நம்ம வாழ்க்கையில நம்ம நெடமும் நடந்துட்டு இருக்கிறது நம்மளுக்கு படிப்பினை தான். அதை நம்ம உணராம வேற எங்கேயோ பார்த்து ஓடிட்டு இருக்கோம், அவேர்னஸ் இல்லாம இருக்கிறாங்க குழந்தைங்க. சோ எதையுமே நம்ம வந்து கத்துக்க தயாரா இருக்கணும். எனக்கு நான் நிறைய படிச்சுட்டேன்ப்பா, எனக்கு இதுக்கு மேல கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி கிடையாது. நீ சந்திக்கிற ஒரு ஒரு நபரிடமும் கற்றுக்கொள்ள நிறைய விஷயம் இருக்குதுன்னு தான் ஒருத்தரை பார்க்கணும். நாம பார்க்கும் போதே ஒருத்தர் சப்ஜெக்ட் தான், நம்ம மீட் பண்ற ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான். அவங்க கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும், நமக்கு தெரியாத விஷயம், தெரிஞ்ச விஷயத்தையவே வேற விதமா அணுகவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு ஒருத்தருக்கிட்டையும் நிறைய கத்துக்கிறதுக்கு விஷயம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிட்ட கத்துக்க வேண்டிய உணர்வு நிறைய வந்துடும், பணிவு நிறைய வந்துடும். நிறைய கத்துக்கிட்டவங்க லொடலொடன் பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, அந்த பக்குவம் வந்துரும் சொல்லுவாங்களே, இதனாலதான் அவங்க தங்கிட்டு இருக்கிறதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற உன்னோட கம்மியா இருந்தா கூட என்ன சொல்ல வரான், அவனோட கருத்து என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ அன்லேர்ன் பண்ணிட்டு நிறைய லேர்ன் பண்ண கத்துக்கோங்க. அப்புறம் காம்படிஷன் லெவல் அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு ஒரு தடவை தோத்து போயிட்டா அதுக்கப்புறம் அதுலயே துவண்டு போயிடுற நிறைய மாணவர்களை நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க வேண்டிய அட்வைஸ், ஒரே தடவை ஜெயிச்சான்னா அவனுக்கு தோல்வியே சுவைச்சு பார்க்கலன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். 10 தடவை தோத்துட்டு 11வது தடவை ஜெயிக்கிறான் பாரு, அவங்ககிட்ட போய் கேளு, கடைசி வரைக்கும் தோத்து போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வேணுமோ அவன் சொல்லுவான். முதல் தடவையில வெற்றி சுவைச்சது வந்து சுவையாவே இருக்காது, 10 தடவை தோத்துட்டு 11வது தடவை ஜெயிக்கிறான் பாரு, அவன் வந்து எந்த இடத்துல தடுக்குனா எந்த இடத்துல வந்து சறுக்குங்கிறது அவனுக்கு தான் தெரியும். சோ தோத்து போறது இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ், அதையும் கத்துக்கணும். அந்த மனநிலைமையும் அந்த குழந்தைங்க சகஜமா எடுத்துக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு காம்படிஷன் நிறைய இருக்கிற வேர்ல்டு, நம்மள விட அந்த இடத்துல, அதாவது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அந்த இடத்துக்கு போய் நிக்கும் போது சில விஷயங்கள் நம்மளுக்கு சறுக்கும், அதுல அந்த அன்னைக்கு வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதுல ஒரு குழந்தை தோக்கலாம், ஒரு குழந்தை ஜெயிக்கலாம். சோ தோக்கறத கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நடிச்சுக்கிட்டோம்னா தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்.
தோல்வியும் ஒரு அனுபவம் தான், அந்த அனுபவம் கொடுக்கக்கூடிய பாடம் தான் ரொம்ப பெருசு. இப்ப நீங்க அன்லேர்ன் லேர்ன் அப்படின்னு 2 ப்ராசஸ் சொல்லிருக்கீங்க. நிறைய படிச்சவங்க வந்து அன்லேர்ன் பண்றதுக்கு ரெடியா இல்ல, அதனால நிறைய விஷயங்களை அவங்க தவற விட்டுறாங்க. இத வந்து ஒரு ஜென் தத்துவத்து மூலமா ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஜென் குரு இருப்பாரு, அவரை பாக்குறதுக்கு ஒரு சீடர், நல்ல படிச்ச ஒரு சீடர் வருவாரு. படிச்சிட்டோம் அப்படிங்கிற கர்வம் அவர்கிட்ட இருந்தது. இருந்தாலும் ஜென் தத்துவம் என்ன சொல்லுதுன்னு கேக்குறதுக்காக மதகுருவை பாக்குறதுக்கு வர்றாரு. மதகுருவுக்கு தெரிஞ்சிருச்சு சீடர் வந்து நம்மள பரீட்சிக்க வர்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு உட்காருங்க அப்படிம்பாரு. இது என்ன வேணும், எனக்கு இந்த தத்துவம் பத்தி தெரியணும். பொதுவா ஜென் வந்து அந்த தத்துவங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே வரியில முடிஞ்சிடும். அப்ப இந்த ஜென் மதகுரு என்ன பண்ணுவாரு, வந்த சீடருக்கு தேநீர் கொடுப்பாரு. தேநீர் வந்து அந்த கோப்பையை வந்து நிறைஞ்சிரும், நிறைஞ்சு வழிஞ்சுகிட்டே இருக்கும். அப்ப அந்த சீடர் சொல்லுவாரு, குருஜி தேநீர் நிறைஞ்சு வழியுது, நீங்க என்ன ஊத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அங்க நிறுத்துவாரு. நீயும் இதே நிலைமையில தான் இருக்கிற, மனசு ஃபுல்லா உனக்கு நான் படிச்சிட்டோங்கிற கர்வம் இருக்குது, நான் என்ன சொன்னாலும் இதெல்லாம் கீழே தான் போகும். நீ இதுவரைக்கும் உன் மனசுல தேக்கி வச்சிருக்கிற கர்வத்தையும் அகங்காரத்தையும் விட்டுட்டு நிர்மலமா வா, அப்ப நான் சொல்றது உனக்கு புரியும் அப்படின்னு சீடர் வந்து சாஷ்டங்கமா விழுந்து அவரோட கர்வத்தை விட்டாரு அப்படின்ட்டு ஒரு ஜென் கதை சொல்லுது. அது மாதிரி அன்லேர்ன் லேர்ன் அந்த ப்ராசஸ் இருந்தாலே மாணவருடைய சமுதாயம் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் மேடம்.
வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் புனிதவதி ஸ்ரீதர் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.